அன்பிற்கினிய நெஞ்சங்களே, மணவை .com வழங்கும் ஞாயிறு சிறப்பு திருவழிபாடு.
ஆண்டின் பொது காலம் இரண்டாம் ஞாயிறு.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, எண்ணிலடங்காத நன்மைகளை நம் வாழ்வில் செய்து கொண்டிருக்கின்ற நம் தேவாதி தேவனை போற்றி புகழ்ந்து பாடுவோம்.
வாசகம் இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 49 வசனங்கள் 3-5-6. ஆண்டவர் என்னிடம், நீயே என் ஊழியன், இஸ்ராயேலே உன் வழியாய் நான் மாற்றியுறுவேன் என்றார். யாக்கோபை தம்மிடம் கொண்டு வரவும், சிதறுண்ட இஸ்ராயேலை ஒன்று திரட்டவும், கருப்பையிலிருந்தே ஆண்டவர் என்னை தம் ஊழியனாக உருவாக்கினார். ஆண்டவர் பார்வையில் நான் மதிப்பு பெற்றவன். என் கடவுளே என் ஆற்றல். அவர் இப்பொழுது உரைக்கின்றார். அவர் கூறுவது, யாக்கோபின் குளங்களை நிலைநிறுத்துவதற்கும் இஸ்ராயலின் காக்கப்பட்டோரை திருப்பி கொணர்வதற்கும் நீ என் ஊழியனாக இருப்பது எளிதன்றோ? உலகம் முழுவதும் என் மீட்பை அடைவதற்கு நான் உன்னை பிற இனத்தாருக்கு ஒளியாகவும் ஏற்படுத்துவேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி.
திருப்பாடல் 40.
காத்திருந்தேன், அவரும் என்னை கனிவார்.
இரண்டாம் வாசகம். புனித பவுல் கொரிந்தியர் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1:1-3. கொரிந்து நகரில் உள்ள கடவுளின் திருச்சபைக்கு அவர் திருவுளத்தால் கிறிஸ்து இயேசுவின் திருத்தூதனாக அழைக்கப்பட்ட பவுலும் சகோதரனாகிய சொஸ்தேனும் எழுதுவது. இயேசு கிறிஸ்துவோடு இணைக்க பெற்று தூயோராக்கப்பட்டு இறைமக்களாக இருக்க அழைக்கப்பட்டுள்ள உங்களுக்கும் எல்லா இடங்களிலும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிக்கையிடும் யாவருக்கும், நம் தந்தையாம் கடவுளிடமிருந்தும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உரித்தாகுக. இயேசு கிறிஸ்து நமக்கு மட்டுமல்ல, அனைவருக்கும் ஆண்டவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். புனித யோவான் எழுதிய நற்செய்தி, அதிகாரம் 1:29-34. இயேசு தம்மிடம் வருவதை கண்ட யோவான், இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி, ஆட்டுக்குட்டியாம் இவரே உலகின் பாவத்தை போக்குபவர், எனக்கு பின் வரும் இவர் என்னை விட முன்னிடம் பெற்றவர், ஏனெனில் எனக்கு முன்பே இருந்தார் என்று நான் இவரை பற்றியே சொன்னேன். இவர் யாரென்று எனக்கும் தெரியாதிருந்தது, ஆனால் இஸ்ரேல் மக்களுக்கு இவரை வெளிப்படுத்தும் பொருட்டே நான் வந்துள்ளேன், தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தும் வருகிறேன் என்றார். தொடர்ந்து யோவான் சான்றாக கூறியது, தூய ஆவி புறாவை போல வானிலிருந்து இறங்கி இவர் மீது இருந்ததை கண்டேன். இவர் யாரென்று எனக்கும் தெரியாதிருந்தது, ஆனால் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கும்படி என்னை அனுப்பியவர் தூய ஆவி இறங்கி யார் மீது இருப்பதை காண்பீரோ அவரே தூய ஆவியால் திருமுழுக்கு கொடுப்பவர் என்று என்னிடம் சொல்லியிருந்தார். நானும் கண்டேன், இவரே இறைமகன் என சான்றும் கூறி வருகிறேன். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று ஆண்டின் பொதுக்காலம் 2 ஞாயிறை கொண்டாடுகின்றோம். இன்றைய உளவியலாளர்கள் சுய மதிப்பின் தேவையை, அதாவது செல்ஃப் எஸ்டீம் பற்றி அதிகமாக எழுதுகிறார்கள், பேசுகிறார்கள். நம்மை நாம் ஏற்றுக்கொண்டு அன்பு செய்யவும் மகிழ்ச்சியோடு இருக்கவும் சுய மதிப்பு மிகவும் அவசியம் என்பது அவர்களது கருத்து. உன்னை நீ அன்பு செய்வது போல உன் அயலானையும் அன்பு செய் என்பது பெரிய கட்டளைகளில் ஒன்று. நம்மை நாம் அன்பு செய்தால்தான் பிறரையும் முழுமையாக அன்பு செய்ய முடியும். நம்மை நாம் முழுமையாக அன்பு செய்யும் போது அந்த அன்பு வழிந்தோடி பிறர் அன்பாக வடிவம் எடுக்கிறது. தங்களை முழுமையாக அன்பு செய்யாதவர்கள் தங்கள் வாழ்நாள் முழுவதும் பிறரது அன்பை பெறுவதற்கு முயற்சி செய்வார்களே ஒழிய மற்றவர்களை அன்பு செய்வதற்கு எந்த முயற்சியும் எடுக்க மாட்டார்கள். ஆக நம்மையே அன்பு செய்வது கிறிஸ்தவ வாழ்வை முழுமையாக வாழ்வதற்கு அவசியமாக இருக்கிறது. தன்னை அன்பு செய்வது என்பது வேறு, சுயநலம் என்பது வேறு. மேலும் தன்னை அன்பு செய்வது தன் மறுப்பிற்கு, அதாவது செல்ஃப் டினைலுக்கு எதிரானது அல்ல. நம்மை நாம் அன்பு செய்வதற்கு சுயமதிப்பு மிகவும் அவசியமானது. நம்மை நாம் நல்லவர்களாக திறமையானவர்களாக மதிப்பு வாய்ந்தவர்களாக மதிப்பீடு செய்தால்தான் நம்மை ஏற்றுக்கொண்டு அன்பு செய்வது எளிதாக இருக்கும். இதற்கு மாறாக நம்மை திறமையற்றவர்களாக ஒன்றுமில்லாதவர்களாக குறைவுள்ளவர்களாக எண்ணிக்கொண்டு தாழ்வு மனப்பான்மையில் சிக்கி தவித்தோம் என்றால் நம்மை நாம் அன்பு செய்வது இயலாத காரியம். நமது வாழ்வின் சுய மதிப்பிற்கும் சுய முன்னேற்றத்திற்கும் மிக பெரிய தடையாக இருப்பது தாழ்வு மனப்பான்மை. இத்தகைய சூழ்நிலையில் தாழ்வு மனப்பான்மையை நீக்குவதற்கும் நம்மை நாம் ஏற்றுக்கொண்டு மகிழ்ச்சியாக வாழ்வதற்கும் நேர்மறையான சுய மதிப்பீடு அவசியமான ஒன்றாக இருக்கிறது. நேர்மறையான சுயமதிப்பீடு என்பது என்ன? நம்மை குறைகள் நிரம்பியவர்கள், திறமையற்றவர்கள், ஒன்றுக்கும் உதவாதவர்கள் என்று எதிர்மறையாக பார்க்காமல், நிறைவுள்ளவர்களாக, திறமைகள் உள்ளவர்களாக, கடவுளது சாயலில் படைக்கப்பட்ட மனிதர்களாக, அதாவது உயர்வான மற்றும் நேர்மறையான எண்ணத்தோடு நம்மை அணுகுவதே நேர்மறையான சுயமதிப்பீடு. இன்றைய வாசகங்கள் அனைத்தும் மனிதர்களாகிய நம்மை இறைவன் மேலானவர்களாக, உயர்வானவர்களாக அணுகுவதை சுட்டி காட்டுகின்றன. நம்மை நாம் குறைவாக மதிப்பிடுகின்ற சூழ்நிலையில் இறைவன் நம்மை உயர்வாக மதிப்பிடுவதை வாசகங்கள் தெளிவாக சுட்டி காட்டுகின்றன. ஆண்டவரது பார்வையில் நாம் மதிப்பு பெற்றவர்கள் என்ற முதல் வாசக வரி இவ்வுண்மையை தெளிவாக காட்டுகின்றது. இறைவன் பார்வையில் நாம் எவ்வாறு உயர்ந்தவர்கள் என்று இன்றைய வாசகங்களின் பின்னணியில் சிந்திப்போம். முதலாவதாக, இஸ்ராயேலே, உன் வழியாக நான் மாட்சி உறுவேன் என்று இறைவன் கூறுகிறார். அதாவது, வல்லமை மிக்க ஆற்றல் மிக்க இறைவன் தன் ஊழியர்களாகிய இஸ்ரேல் மக்களால் மாட்சி பெறுவதாக பறைசாற்றுகின்றார். வேறு வகையில் சொல்லப்போனால், இறைவனை மாட்சிப்படுத்தும் அளவுக்கு நாம் உயர்ந்தவர்கள். நாம் அன்பு செய்யும் உயர் பதவியில் உள்ள ஒருவர் நம்மை பார்த்து, உங்களது நற்செயல்கள் மூலம் எனக்கு பெருமை சேர்க்கிறீர்கள், என்னை மாட்சிப்படுத்துகிறீர்கள் என்று சொன்னால் எவ்வளவு மகிழ்ச்சி அடைவோம். அதே மகிழ்ச்சியை இறைவனின் படைப்பாகிய நம்மை குறித்து நாம் அடைவது அவசியம். இரண்டாவதாக, நாம் இறைவனின் ஒளியாக, நான் உன்னை பிற இனத்தாருக்கு ஒளியாக ஏற்படுத்துவேன் என்று சொல்லி விளங்குவதை முதல் வாசகம் சுட்டி காட்டுகிறது. விவிலியத்தில் ஒளி என்பது ஒரு அடையாள சொல்லாக பல இடங்களில் பயன்படுத்தப்படுகிறது. ஒளியானது இருளையும் தீமையையும் போக்க வல்லது, வெளிச்சத்தை கொடுக்க வல்லது, எதனாலும் கரைப்படுத்தப்பட இயலாதது, ஆற்றலின் இருப்பிடமாக விளங்குவது, இறைவனின் ஆற்றல் மிக்க இறை பிரசன்னத்திற்கு அடையாளமாக சுட்டி காட்டப்படுவது. ஆண்டவரே உனக்கு என்றுமுள்ள ஒளியாக இருப்பார் என்று எசையா நூலிலே படிக்கின்றோம். மனிதர்களாகிய நமது மேன்மையை சுட்டி காட்டவும், நமது மனித பிறவியின் உன்னத தன்மையை உணர்த்தவும் ஒளி என்கிற அடையாள சொல்லை இறைவன் இங்கு பயன்படுத்துகின்றார். மூன்றாவதாக, புனித பவுல் இன்றைய இரண்டாம் வாசகத்தில் கொரிந்து நகர மக்களை தூயவர்கள் என்று அழைக்கிறார். கொரிந்து திருச்சபை நேர்மறையான புனிதமான கிறிஸ்தவர்களை உள்ளடக்கிய திருச்சபை அல்ல. ஒழுக்கக் கேடானவர்களும் பிரிவினை சிந்தனை உள்ளவர்களும் நீதிமன்றத்திற்கு சென்று ஒருவருக்கு எதிராக ஒருவர் சண்டையிட்டு கொண்ட மனிதர்களும் அடங்கிய திருச்சபை. இருப்பினும் புனித பவுல் அவர்களை தூயவர்கள் என்று அழைக்கிறார். அதாவது, நாம் எவ்வளவுதான் தீமைகளிலும் பாவத்திலும் வாழ்ந்தாலும் இறைவனது பார்வையில் நாம் விலையேற பெற்றவர்களாகவும் தூயவர்களாகவும் இருப்பதையே புனித பவுல் சுட்டி காட்டுகின்றார். உதாரணம் ஒன்றை எடுத்துக்கொள்வோம். ஒரு அழகிய கண்ணாடி கொடுவைக்குள் விலையுயர்ந்த மோதிரம் இருக்கும்போது அதற்கு எவ்வளவு மதிப்பு இருக்கிறதோ அதே மதிப்பு கண்ணாடி கொடுவையை சுற்றி அழுக்கு பிடித்திருந்தாலும் அதற்கு இருக்கிறது. இறைவன் தமது சாயலை தந்து நம்மை தூயவர்களாகவும் மதிப்பு மிக்கவர்களாகவும் படைத்தார். ஆனால் நமது பாவத்தின் காரணமாக நம்மை அழுக்குப்படுத்தி கொண்டாலும் நமக்குள் இருக்கும் சாயல் விலை மதிப்பற்றதாக புனிதமானதாக இருக்கிறது. இப்படிப்பட்ட மேலானவர்களாக, தூயவர்களாக நாம் இறைவன் பார்வையில் இருக்கிறோம் என்ற செய்தியை புனித பவுல் நமக்கு தருகிறார். இறுதியாக, இன்றைய நற்செய்தி இன்னும் ஒரு படி மேலே சென்று நாம் அனைவரும் தூயாவியால் நிரப்பப்பட்டிருக்கிறோம் என்ற செய்தியை சொல்கிறது. இவர் யாரென்று எனக்கு தெரியாதிருந்தது. தூயாவி இவர் மீது இறங்கிய பின்தான் இவர் இறை மகன் என கண்டுகொண்டு சான்று கூறுகிறேன் என்று திருமுழுக்கு யோவான் இயேசுவை பற்றி கூறுகிறார். இதன் பொருள், இயேசுவை யோவானுக்கு ஏற்கனவே தெரியாது என்பதல்ல. இருவருமே உறவினர்கள், நிச்சயமாக ஒருவரை ஒருவர் தெரிந்திருக்க வேண்டும். ஆனால் தூயாவியின் பிரசன்னத்தை அவரில் கண்டுகொண்ட பின்தான் இயேசுவின் உண்மை இயல்பை, அதாவது இறைமகன் என்பதை யோவான் கண்டுகொண்டார். நம் வாழ்விலும் தூயாவியின் செயல்பாடு நமக்குள் இருப்பதை அறியாதவரை நம்மை சாதாரணமானவர்களாகத்தான் மதிப்பிடுவோம். இதற்கு மாறாக தூயாவியின் செயல்பாட்டை உணரும்போது நாம் கடவுளின் பிள்ளைகள், அவருடைய பார்வையில் விலை மதிப்பற்றவர்கள் என்பதை உணர ஆரம்பிப்போம். இறைவனின் பார்வையில் நாமெல்லாம் நிறைவானவர்கள், சிறப்பானவர்கள். கடவுளின் கண்ணில் நாமெல்லாம் உயர்வானவர்கள், உன்னதமானவர்கள்.
நாள்தோறும் எங்களை வழிநடத்தும் இறைவா, தினமும் உம் சிறகுகளின் நிழலில் எங்களை காத்து வருகின்றதற்காக எங்கள் நன்றியை செலுத்துகின்றோம். மாபெரும் அற்புதங்களை நீர் எங்கள் வாழ்வில் செய்ய போகிறதற்காய் உமக்கு நன்றி சொல்கின்றோம். மக்களின் இருள் போக்கும் தூய தேவனே, இத்தரணியில் வாழ்கின்ற ஒவ்வொரு பிள்ளையையும் கண்ணோக்கி பாரும். அமைதி தேடி, ஆறுதல் தேடி, உம் கருணை உள்ளம் நாடி வரும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தருளும் எங்கள் அன்பின் இறைவா. இந்த தரணியில் உடைந்த உள்ளங்களுக்கு உவகையூட்டும் எங்கள் அருள் வாழ்வுக்கும் பொருள் வாழ்வுக்கும் தேவையான வரங்களை நிரம்ப தந்தருளும். எங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் நிலையான அமைதி நிலவச் செய்யும். எந்த ஒரு வேதனையிலும் சோதனையிலும் எங்களுக்கு மனதிடத்தை தந்து இவைகளிலிருந்து எங்களுக்கு விடுதலை அளிப்பீராக. வரங்கள் பொழிகின்ற வல்லவரே, எங்கள் தொழிலில், படிப்பில், வேலையில் மாபெரும் அற்புதங்களை காண செய்வீராக. எங்கள் அன்றாட தேவைகளை எங்களுக்கு அளித்தருளும். உமது பாதுகாப்பிலும் கருணையிலும் அன்பிலும் எங்களை என்றென்றைக்கும் வழிநடத்துவீராக. ஆமீன்.
இறைவனின் செம்மறியே, இவரே நம் பாவம் போக்குகின்றார். இதோ இறைவனின் செம்மறியே, இவரே நம் பாவம் போக்குகின்றார். அவனில் அமைதியாக்குகின்றார், அவனில் அமைதியாக்குகின்றார். இதோ இறைவனின் செம்மறியே, இவரே நம் பாவம் போக்குகின்றார். இதயத்தின் கதவுகள் திறக்கட்டுமே, இறையே சுவை அரசராய் அமரட்டுமே. இதோ இறைவனின் செம்மறியே, இவரே நம் பாவம் போக்குகின்றார். அவனில் அமைதியாக்குகின்றார், அவனில் அமைதியாக்குகின்றார். இன்பமும் துன்பமும் நமக்கு ஒன்றே, இவர் அன்பில் ஒன்றாய் இணைந்து விட்டார். இன்பமும் துன்பமும் நமக்கு ஒன்றே, இவர் அன்பில் ஒன்றாய் இணைந்து விட்டார். வர்ணமும் பகையும் மறைந்துவிடும், வர்ணமும் பகையும் மறைந்துவிடும். இறை வல்லமை நம்மிடம் நிறைந்து இதயத்தின் கதவுகள் திறக்கட்டுமே, இறையே சுவை அரசராய் அமரட்டுமே. இதயத்தின் கதவுகள் திறக்கட்டுமே, இறையே சுவை அரசராய் அமரட்டுமே.
இதோ இறைவனின் செம்மறியே, இவரே நம் பாவம் போக்குகின்றார்.
அவனில் அமைதியாக்குகின்றார், அவனில் அமைதியாக்குகின்றார்.
அன்பு நெஞ்சங்களே, இந்நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களையும் மற்ற அனைவரையும் இறைவன் ஆசீர்வதிக்க இப்போது தலை வணங்கி மன்றாடுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், பிதா, சுதன், தூய ஆவி உங்களை என்றும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். அன்பு நெஞ்சங்களே, நீங்கள் இதுவரை கேட்டது www.manavai.com வழங்கிய ஞாயிறு சிறப்பு வழிபாடு. தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் தவறாமல் கேளுங்கள். இந்நிகழ்ச்சி பற்றிய உங்கள் விமர்சனங்கள், கருத்துக்கள், ஆலோசனைகளை www.manavai.com க்கு மின்னஞ்சல் மூலம் எழுதுங்கள். நன்றி. அன்புடன், ஃபாதர் டென்னிஸ் வாய்ஸ்.